திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த சாத்திரம் ஆன்மாவுக்கு உண்டான சிறப்பை நன்றாக எடுத்துச் சொல்லி ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து வைக்கிறது. ஆன்மா தன்னை மறந்து தனக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதே, நாம் சிவனுடைய பிள்ளையே என்பதை மறந்து விட்டு கீழான செயலிலே ஈடுபட்டு தகுதியில்லாத புலன்களோடு கூடி பல கோடி காலம் பிறப்பிறப்பை எடுத்து துன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கின்ற ஆன்மாவை நீ மறந்து விட்டாய், உன்னை மறந்தாய், உனக்கு தலைவனாயிருக்கிற சிவனை மறந்தாய். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், உன்னுடைய தந்தையாகிய சிவன் மூலகுக்கும் தலைவன், மூன்று லோகத்திற்கும் தலைவன், உன்னுடைய அப்பா பேரரசன், அவனுடைய பிள்ளையாய் இருந்து நீ இப்படி தகுதி இல்லாதவர்களோடு கூடி தெரியவர்களோடு கூடி விட்டு போயிருக்கார். அதனாலே நீ மூன்று லோகத்துக்கும் தலைவனாயிருக்கிறவனுடைய தந்தையாகிய சகோதரமாக சேரும் அந்த அருட்செல்வம் முழுவதையும் நீ நன்றாக அனுபவிக்கிறாரே என்று உணர்த்துவது. இந்த மாதிரி வேறு நூல்களில் காண முடியாது. மன்னவன் மகன்களிட நிலத்தை தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவன என் மகனை என்று அவரை குறித்து பெருமையுடன் தானாக்கி பெருமாவும் துண்ணியாயும் உலகேடர் சுழல் ஏற்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் துண்ணுயரை மண் அரு குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கு வைப்பன் என்று ஆன்மாவுக்கு உணர்த்துகிறார். மறந்து இருக்கின்ற ஆன்மாவை நினைக்க செய்வார். நமக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறதே, நமக்கு தந்தையாக இருக்கிற சௌரவான் இவ்வளவு பெருமை உடையவனாச்சே என்பதை மறந்து விட்டு தீயவர்களோடு கூடி தீயதாக இருக்கின்ற ஆன்மாவை உணர்த்தி உணர்த்தி தவத்தை செய்ய வைத்து அந்த தவத்தின் காரணமாக சிவத்தை சொந்தமாக ஆக்கி அப்படி சிவத்தை சொந்தமாக ஆக்குவதற்கு பாச நீக்கத்தையும் பண்ணி அதுக்கு மேலே அது செய்ய வேண்டிய சாதனத்தை அஞ்சலுக்கை ஊதுதல், நீரது பூசுதல், திருநீர் பூசுதல், உருத்தராக்க மணிகள், சிவபூசை செய்தல், சிவனடியாருக்கு பணிசெய்தல் ஆகிய தவத்திலே உணர்த்தும். சிவபூசை செய்தல், சிவனடியாருக்கு பூசை செய்தல், இரண்டு வகையான பூசையினாலே தவம் நிறைவாகிறது. தவம் என்று சொன்னால் சிவபெருமானை நோக்கி செய்கின்ற வழிபாடுக்கு தவம் உண்டு. சிவ வழிபாடு இல்லையானால் மற்ற எந்த வகை தவம் இருந்தாலும் அது தவமே ஆகாது, அது அவமே ஆகும். அதனாலே அப்படிப்பட்ட தவத்தை உணர்த்துவது இந்த சிவஞான போதம் என்கின்ற ஞான சாஸ்திரம். அதனாலே சிவபெருமானை நோக்கி மனவாக்கு காயங்களாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினாலே சமய விசேட நிர்வாண தீக்கைகளை பெற்று அந்த தீக்க நெறியில் நின்று திறந்தோறும் சிவலிங்க பூசையை செய்து அதற்கு மேல தனக்கு உறவாக இருக்கின்ற அடியார்களை பேணி அந்த அடியார்களுக்கும் பணி செய்து இப்படி குரு லிங்க சங்கமபக்தியை உணர்த்தி குரு லிங்க சங்கமபக்தியை உணர்த்தி அதன் மூலமாக தவத்தை செய்ய வச்சு அந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து வைக்கின்ற ஆற்றலுடையது இந்த சிவஞானம். இந்த ஆற்றல் இப்படி சொல்லுகிற நூல் சைவத்துக்கு தான் இப்படி கிடைச்சிருக்க. இப்பொழுது சொன்னதிலே ஆன்மாவினுடைய சிறப்பு தெரியும். தன்பெருமை தானறியா தன்மை என்றால் சாடலோ என்பது திருவாசகம். சிவபெருமானுக்கு அவரும் பெருமை தெரியலையா, ஆன்மாவுக்கும் தன்பெருமை தெரியவில்லை. அப்படி தெரியாமையினாலே தெரியாதவர்களோடு சேர்ந்து தெரியாமையினாலே தெரியாதவர்களோடு சேர்ந்து தெரியாதவர்களோடு சேர்ந்து கெட்டு போன ஆன்மாவை உணர்த்தி உணர்த்தி தவத்தை செய்ய வேண்டும். ஐம்பல வேடனின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரங்குகள் செய்யும். அந்நியமாயிருக்கிற பாசத்தை சொந்தமாகவும் சொந்தமாக இருக்கிற சிவத்தை அந்நியமாகவும் எண்ணி அந்நியமாயிருக்கிற பாசத்தை சொந்தமாகவும் சொந்தமாக இருக்கிற சிவத்தை அந்நியமாகவும் எண்ணி பல கோடி காலம் பிரவிக்கடலே கிடந்து உணாக கொண்டு இதை உணர்த்துவ உணர்த்தி உணர்த்தினால் உணர்வது உயிர், உணர்த்தினால் உணர்வது உயிர். அப்படி உணர்த்தி அதை தவத்திலே நிறுத்தி அந்த தவத்தை நன்றாக ஏற்றும்படியாக செய்து சலிப்பு வாராதபடிக்கு பஞ்சாட்சரத்தை எண்ண வைத்து பந்தி விதி என்ன அஞ்செழுத்தை என்பது ஒன்பதாம் இருப்பார் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ண வைத்து பஞ்சாட்சரம் என்று சொன்ன ஜபம் பண்ணுகிறார் என்றால் அதோடு சேர்ந்த இனமாகிய திருநீரு உத்தராக்கமுதலானவற்றெல்லாம் ஆகினால் அதான் சுருக்கமாக சிவபூஷையும் சிவன் அடியார் பூஷையும் பண்ணது. சிவபூஷை சிவனடியார் பூஷை இரண்டும் செய்தால்தான் தவன் அறிவு. சிவனிடத்திலே பத்தி இருந்து சிவன் அடியாரிடத்திலே பத்தி இல்லையானால் அவன் சிவபக்தி உடையவன் அல்ல. சிவனிடத்திலே பத்தி இருந்து சிவனடியாரிடத்திலே துவேஷம் பண்ணினானால், சிவனடியாரே அலட்சியம் பண்ணினானால், சிவனடியாரை நன்றாக வழிபடவில்லையானால் அவன் சிவனுக்கு உறவு அல்ல, உண்மையான சிவபக்தன் அல்ல, சிவபக்தனை போல இருந்தாலும் சிவபக்தன் அல்ல. இதை சுந்தரமூர் சுவாமியிடத்திலே வச்சு சொல்லுகிறார் சேர்க்கிறார். சுந்தரமூர் சுவாமி திருவாரூர் கோயில தியாகராசாவை கும்பிட உள்ளே போனார். தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் கூடியிருந்தார்கள். அப்படி அடியார்கள் கூடியிருந்ததே அவர் போகுகின்ற போகிலே கும்பிட்டு போனார். பக்கத்திலே சென்று நின்று நன்றாக வணங்காமல் போகும்போது கும்பிட்டு அதை பார்த்த உடனே விரண்மண்ட நாயனார் என்ன செய்தார் தெரியுமா? அடியாரிடத்தில் வந்து நன்றாக பணிந்து, ஆறு சுந்தரர் சிவபெருமானது தோழர் சாதாரண ஆள் அல்ல. அடியாரிடத்திலே வந்து நன்றாக பணிந்து வணங்கி செல்லாமல் அப்படி போகிற அந்த சுந்தரம் இந்த அடியார் கூட்டத்துக்கு புறம் போடுவார். அப்படி அடியார் கூட்டத்துக்கு புறம்பாய் இருக்கிற சுந்தரனை ஆண்டு கொண்டாம்பார் அந்த தியாகராசன் இந்த அடியார் கூட்டத்துக்கு புறம் போடுவார். என்ன தைரியம் பார்த்தியா? அடியார் பத்தி அந்த அளவுக்கு உசத்தி வைக்கிறாரு சுவாமி. அவரை சொல்ல வச்சு போக வச்சு அதன் மூலமாக அடியார் பெருமையை உணர்த்துகிறார். அடியார் பெருமையே வந்த சுந்தரன் ஆண்டு கொண்ட தியாகராச பெருமானும் இந்த அடியார் கூட்டத்துக்கு பகை. இப்படி அவருடைய பெருமையை நான் பாடுறாப்புல அருள் பண்ணவன் ஜாமி அப்படி என்னாரு. அப்படின்னா பாடுன்னாரு. நான் எப்படி பாடுறதுன்னு கேட்டாரு. அங்கே கேட்டாரு உன்னை எப்படி பாடுறதுனாரு. அதான் பித்தான சொல்லியே பாடுனாரு, அதை வச்சு பாடுனாரு. இங்க வந்து எப்படி பாடுறதுனாரு, ஒரு வரியை எடுத்து கொடுத்தார். அடியார பாடுறதுக்கும் வரி எடுத்து கொடுத்தார். தன்னை பாட அவர் சொன்ன வாக்கியத்தை வச்சு பாட சொன்னாரு. அடியாரிட பாடுவதற்கு இவரே அடி எடுத்து தந்தார். அந்த அடிதான் தில்லை வாழ் அந்த அடக்கம் அடியாருக்கு. இது சுவாமியினுடைய வரி, தியாகராஜ எடுத்து கொடுத்தது. மீதி எல்லாமே சுந்தர சுவாமி கொடுத்தது. தில்லை வாழ் அந்த அடகம் அடியாருக்கு அடியன் திருநீல கண்டத்து கொயவனாருக்கு அடியேன் என்று பாடினார். முதல் திருத்தவுண்ட தொகையில அந்த ரெண்டு வரியும் தில்லை. திருத்தொண்ட தொகையில எந்த ஊர் முதல்ல இருக்கிறது? தில்லைதான் முதல்ல. தில்லைய பாடினா எல்லா ஊரையும் பாடினோம். தில்லைவான அந்த வணங்கினா எல்லா ஊர் அந்த வணங்கினது. நடராஜா வணங்கினா எல்லா சாமியும் வணங்கினவளே. அதனாலே தில்லைவாழ் அந்த நகம் அடியாருக்கு. இந்த உண்மையெல்லாம் சொல்லுகிற புலவர்கள் இல்லை, அதான் ஒரு பெரிய குறை. அதனால தில்லைவாழ் அந்த நகம் அடியாருக்கடியேன்னு அடி எடுத்து தந்தார். அதனாலே சிவபெருமானுடைய அடியாளின் பெருமை திருத்தொண்ட தொகையின் மூலமாக நன்றாக தெரிந்தது. அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பி ஒரு பாடினார், திருத்தொண்டர் திருவந்தார். அதன் பிறகு சேர்க்கடார் சுவாமி பாடினார் பெரிய புராணம் என்று. ஆகையினாலே இப்படிப்பட்ட சிவனை வழிபடுகிறார் என்றால் சிவனுடைய அடியாரனை வழிபடணும். சிவனுடைய அடியாரை வழிபடும். சிவன் அடியாரை வழிபட்டால்தான் சிவன் சந்தோஷப்படுவான். ஏன்னா சிவன் அடியார்கள் எல்லாம் சிவனுடைய பிள்ளை. பிள்ளைகளுக்கு உபசாரம் ஒருவன் பண்ணாமல் அவன் தந்தைக்கு செய்தான் ஆனால் அவனிடத்தில் வெறுப்பார்கள். ஓகாரம் செய்யறவனிடத்தில் உபசாரம் செய்யறவனிடத்தில் வெறுப்பார்கள். பிள்ளைக்கு செய்யா பிள்ளைக்கு செஞ்சானா தனக்கு செய்யவில்லையானாலும் சந்தோஷம். அது உலக வழக்கு தானே. பிள்ளைக்கு செஞ்சானா தந்தைக்கு செய்யாமல் பிள்ளைக்கு செஞ்சானாலே சந்தோஷத்தருவான் தந்தை. தந்தைக்கு செய்து பிள்ளைக்கு செய்யவில்லையானால் தந்தை வருந்துவார். அதுபோல சிவருக்கு செய்ய வேண்டியதில்லை, சிவன் பிள்ளைகளுக்குத்தான் செய்ய வேணும். அதை சித்தியாரில் சொன்னார், ஈசனுக்கு அன்பு இல்லாத அடியவருக்கு அன்பு இல்லாத. சிவனுக்கு அன்பு இல்லாதவன் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் சொல்றேன். சிவனிடத்தில் அன்பு இல்லாதவன் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யாரு சிவனடியாரத்தில் அன்பு இல்லையோ அவன் சிவனிடத்தில் அன்பு இல்லாதவன் என்று தெரிந்து கொள்வான். ஈசனுக்கு அன்பு இல்லார், அடியவருக்கு அன்பு இல்லார், எப்பூயிற்கு அன்பு இல்லார், தமக்கு அன்பு இல்லார். அடுத்த வாக்கியத்தை பாரு, ரொம்ப வருத்தமா சொல்றார். பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பணங்கிடுவர்படி ஆசையுடன் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கிரம உந்திரமமாக செய்தே பூசி முடிந்து அருமையான குடியில் என்று குறிப்பிட்டு சட்டமிட்டு புத்தாடி திரி என்பது சிவஞான சக்தியார். அதனாலே சிவனையும் சிவனடியாரனையும் வழிபடுவதே தவம். சிவனையும் சிவனடியாரையும் பூசை செய்தலே தவம். சிவனடியாரை பூசை செய்தல், சிவனையும் பூசை செய்தல், இந்த இரண்டு இடங்களில்தான் சிவபெருமான் எடுத்துருந்து ஆன்மாக்களுக்கு அருள் கொடுக்கிறார். இந்த உயர்ந்த இந்த உண்மையான தத்துவம், இந்த உண்மையான சித்தாந்தம் நம்ம சைவத்தலம். ஞானசம்பந்தர் இரும்ப பெண்ணாக்கிறதுக்கு என்ன பண்ணினாரு? சிவனடியார்கள் சாப்பிடுற அந்த மாகேஸ்வர பூசைய பார்க்காம போயிட்டேன்னாரு. அப்புறம் தான் ஜாமியுடைய விழாவை சொன்னாரு. முதல்ல சிவனடியார்கள் திருவமுது செய்கின்ற அந்த மாகேஸ்வர பூசையை பார்க்காமல் போய்விட்டாயே பூம்பாவாய். ஒட்டிட்டவன் மீன் உருத்திரவன் கணத்தாக்க அட்டிட்டல் காணாதே கூடி இவ்வளவு. அந்த வாக்கியம் தான் எலும்பை பெண்ணாக ஆக்கியது. அந்த வாக்கியம் தான் எலும்பை பெண்ணாக ஆக்கியது. அதனாலே சிவ வழிபாடு சிவனடியார் வழிபாடு. நாயன்மார்கள் என்ன செய்தார்கள்? சிவ வழிபாடு சிவனடியார் வழிபாடு. அது குரு லிங்க சத்தம வழிபாடுன்னு சொல்லுங்க. குரு லிங்க சத்தம வழிபாடுன்னு சொல்லுங்க. குரு லிங்க சத்தம வழிபாடு என்றால் குரு சங்கம இதில் சேர்ந்து விடுவார். குரு அடியாரோடு சேர்ந்து விடுவார். அது தவிர சங்க தாவரம் என்பது சிவலிங்கம். இரண்டு இடத்துல வழிபாடு. ஆக இந்த இரண்டு இடத்துல வழிபாடு செய்யவில்லை ஆனால் வேறு எந்த வகையில தவத்தை செய்தாலும் தவமே ஆகாது. சிவ வழிபாடு இல்லையானால் தவமே ஆகாது. தக்கன் சிவனை விட்டு யாகத்தை பண்ணினான். தக்கன் சிவனை இகழ்ந்து விட்டு யாகத்தை பண்ணினான். சிவனை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு திருமால் முதலான தேவர்களை எல்லாம் வச்சு 30 தேவர்களை வச்சு யாகம் பண்ணினான். அந்த யாகம் வீணா போச்சு. பண்ணின அந்த தக்கனுக்கு ஆட்டுத்தலை வந்துச்சு. யாருக்கு ஆட்டுத்தலை? பரமாவனுடைய புத்திரனுக்கு ஆட்டுத்தலை. எல்லாத்துக்கும் தலையை வைக்கிறவன் பரமா, எல்லாத்துக்கும் தலையை வைக்கிறவன் பரமா. அந்த தக்கனும் சிறு விதியுங்கிறவனுக்கு, சிறு விதியின் சிறு விதினா சின்ன பரமா, அவங்க அப்பன் பெரிய பரமா, இவன் சின்ன பரமா, இவனும் பரம உலகத்தை படமா. யாரு? தக்கன். அவனுக்கே ஆட்டுத்தலை வந்துச்சு. என்ன காரணம்? சிவனை வெண்டு ஆட்சியன் தலையை விதிக்க தலையாக கூட்டியவாபாடி உந்தியவர கொங்கை உருந்தன் என்று உந்தியவர என்பது திருவண்டியார். அதனால இப்படி சிவன் வழிபாடு இல்லையானால் மற்ற அத்தனை வழிபாடு வீணாக போய்விடும். காண்பவன் சிவனே ஆனால் அவனடிக்கு அன்பு செய்யும் மாண்பரம். காண்பவன் எல்லாரையும் கண்டு எல்லா செய்கின்ற பாவபுண்ணியங்களையும் கண்டு வழிபாட்டையும் கண்டு அதற்கு தகுந்த பயனை கொடுக்கின்றவனாயிருக்கிற சிவனை மறந்து விட்டு நீ வழிபாடு வேறு வகையில் செய்தாயானால் வீணும் செய்ய. காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்யும் மாண்பரம். அறங்கன்பாரம் மறந்து செய்ய அறங்கள் எல்லாம் வீணும் செயல் என்பது சிவஞான சித்தியார். ஆகையினாலே இப்படி சிவனையும் சிவனடியாரையும் வழிபட ஆன்மாவுக்கு உணர்த்தி அந்த தவம் நிறைய செய்து அந்த தவத்தினாலே அந்த ஆன்மாவுக்கு பக்குவத்தை உண்டு கொள்ளும். பக்குவம் வருவது சிவனிடத்திலே அன்பு. பக்குவம் வருவது, பக்குவம் என்பது ஒன்று, அன்பு என்பது ஒன்று. சிவனிடத்திலே அன்பு ஒன்று, பக்குவம். பக்குவம் என்று சொன்னால் ஒடுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கலா துறவு, அடக்க அன்புடு, அச்சித்தலாதி, இதெல்லாம் பண்ணு. மனமது நினைய வாக்கு வடுத்த மந்திரங்கள் சொல்ல இனமல கையில் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சின்ன முதல் அகற்றி வாடும் செயலரம் ஆனால் யாருக்கும் மனம் ஒரு தெய்வம் என்று செயற்கு முன்னிறையாம் என்று சொல்லி சாந்தம், பொறுமை, அன்பு, இனிய வசனம், தர்மம் முதலான பல வகையான நற்குணங்கள் நற்குணங்கள் அமைந்திருப்பது. அப்படி பல வகையான நற்குணங்களோடு சிவபக்தி கொள்ளுங்கள். இந்த பண்பும் பத்தியும், பண்பும் பத்தியும். பண்பு இல்லாமல் பத்தியினால பிரயோசனம் வராது. பண்பு இருந்தால் பத்தி இல்லாமினாலும் பிரயோசனம் வராது. பண்பு வேணும், பத்தியம் வேணும். அதே போல தர்மமும் வேணும், பத்தியும் வேணும். சிவ தர்மம் சிவபக்தி, சிவ தர்மம் சிவபக்தி. இரண்டு ஆயால பறவைக்கு இரண்டு சிறகு போல பறவையானது மேலே போக வேணுமானால் இரண்டு சிறகு இருக்க வேண்டும். ஒரு சிறகு இருந்தால் மேலே போகாது. நீ மேலே போக வேணுமானால் சிவபக்தி சிவதர்மம் என்ற இரண்டு சிறகு இருக்க வேண்டும். பத்தி மாத்திரம் இருந்து கஞ்சத்தனமா இருந்தீனா சிவபெருமான் மேலோக தரமா சிவலோகம் தரமாட்டாரு. இந்த கஞ்சப்பய கஞ்சப்பய அதனால இவனுக்கு சிவலோகம் தரப்படாதுன்னு வேற பக்கம் போய் சொல்லிடுவார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருள் வைத்தார், கறப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்புனர் கங்கதனை படசடை பாக வைத்தார், அரக்கனுக்கு அருள் வைத்தார், ஐயர் ஐயாரனார் என்பது அப்பர் தேவார். அதனால சிவபக்தி சிவதர்மம் இந்த இரண்டையும் தான் நாயன்மார்கள் செய்து சிவலோகத்தை பெற்றார். நாயன்மார்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக நமக்கு காட்டினவர்கள். சிவதர்மம் சிவபக்தி இந்த இரண்டும் இருக்க வேணும். பக்தி இருந்து தர்மம் இல்லையானால் பிரயோசனம் இல்லை. தர்மம் இருந்து பக்தி இல்லையானாலும் பிரயோசனம் இல்லை. இரண்டு இருக்க வேணும். அது இரண்டு இரண்டு சிறகு போல அப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் சொல்லுவது இந்த சிவஞான மூலம். அதனாலே இப்படி ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அந்த உபதேச வழியில் நின்று தவத்தை செய்து அதன் மூலமாக ஏகநாகி அந்த ஏகநாகிங்கிறதா பக்குவம். ஏகநாகி என்பது 10 சூத்திரம். அவனே தானே ஆகிய அன்னை ஏகநாகி இறைவன். ஏகநாகி இந்த மாதிரி வாக்கிய வேற நூல்கள் கிடையாது. ஏகநாகி இறைவன் இருக்க ஒருத்தனா இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது. ரெண்டு பேருன்னா செய்யற ஆளே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணுமா? ஒரே ஒரு ஆள்னாரு சிவபெருமான் ஒருத்தரு, அவனே பூசையை செய்கிறான், அவனே பூசை ஏற்றுக்கொள்கிறான், அவனே பூசை பலனை தருகிறான், எல்லாம் அவனே என்று. நான் இல்லை, நான் இல்லை என்கின்ற ஏகனாகி இறைவனி நிற்க. அப்படி நின்றாயானால் மலமாய தன்னோடு வருகிறேன். இப்படி நின்றாயானால் மலமாகிய அனோமலமும் மாயையாகிய மாயாமலமும் வந்தனையாகிய கண்ணமலம் மூன்று மரமும் ஒளிவு, மூன்று மரம் ஒளிவதற்கு தான் இந்த தவறு. சிவபெருமான் ஒருவன் தான் மலம் இல்லாதவன், அதனால அவனுக்கு விமலன் மெய்யா விமலா கிடைப்பாக என்று ஒரு அல்லவா? அதனால விமலன் என்றால் மலம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவன், ஆன்மா குற்றம் உடையவன், இது இயல்பாகவே பாசம் உடையது. அதான் முக்தியில கூட ஆனவங்களை இருக்கும்னா பார்த்தோம் கூட, முக்தி காலத்துல கூட சிவனோடு சேர்ந்து இருக்கும்போது கூட ஆனவங்களை இருக்குவான். மூணு பொருள் எப்போதும் உண்டா, பதி பசுபாதம் பொருளும் முக்தி காலத்திலையும். அப்ப எப்படி இருக்கணும்னா ஆனவங்களா தொந்தரவு பண்ணாம பேசாம இருக்குமா, அடங்கி இருக்குமா? இப்ப நம்ம ஆணவ மலத்துக்கு நாம் அடங்கி இருக்கிறோம், முத்தி காலத்துல நமக்கு அடங்கி இருக்கான். எப்படி சூர பண்ண முதல்ல இருந்தேன் எல்லாத்தையும் அடக்கி ஆடினா முருகன் வந்தவுடனே அடங்கி இருக்கும், அது போல ஆணவம். ஆகையினால இப்படி முத்தி காலத்திலையும் அந்த மூன்று மலம் இருக்கும். ஆக அந்த மலத்தினாலே வாதனை இல்லை, மலவாதனை இல்லை, மலவாதனை இல்லை, மல வாசனை சிவன் முத்தர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறது தொடர்கிறது. மல வாதனை இல்லை, மல வாசனை இருக்கும். மல வாசனைங்கிறது வேறு, மல வாதனைங்கிறது வேறு. மல வாதனை என்பது பெருங்காய இருக்கிற பானை போல, மல வாசனைங்கிறது பெருங்காயை எடுத்து விட்ட பானை போல. பெருங்காயத்தை எடுத்துட்டோம்னா பானையில என்ன இருக்கும், வாசனை தான் இருக்குமே தவிர கறிக்காக சமைக்கிறதுக்காக இல்லையா? இருந்துச்சுன்னா ஆகும், இல்லைன்னா ஆகாது. வாசனை மாத்த வாசனாமலம் சொல்வது, அந்த வாசனாமலம் என்று சொல்லுவது. அந்த வாசனாமலத்தினாலே அவர்களுக்கு சீவன் முத்தர்களுக்கு துன்பம் போல இருக்கு, அப்புறம் இன்பமாக முடிந்து. அதனால மல வாசனை போய் மல வாசனை இருக்கும். ஆனால் மல வாசனை நீங்குவதற்காக அயரால் குஷிகள், அயரால் குஷிகள், அயரால் அதான் பதினோராம் உத்தரம். அந்த அயராண்டு செய்யறதுக்கு காரணம் சொல்லுகிறார். எப்படி அயரா என்றால், காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்பு, காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்களை செய்வே என்பது இந்த பதினோராம் உத்தரம். இது எப்படி சொல்லுதுன்னா, உபகாரத்தை சொல்லுகிறது. கண்ணுக்கு உபகாரம் உயிர் செய்கிறது, உயிருக்கு உபகாரம் சிவன் செய்கிறது. கண் பொருளை பார்க்கிறதா, கண் பொருளை பார்க்கிறதா, கண் பார்ப்பதற்கு உதவியாயிருப்பது உயிர். உயிர் வந்து அத்துவிதமாக கண்ணோடு கலந்து, அத்துவிதமாக கண்ணோடு கலந்து இந்த பொருளை பார்க்கிறது. உயிர் கண்ணோடு கலக்கவில்லையானால் பொருளை பார்க்க, உயிர் கண்ணோடு பார்க்கவில்லையானால், உயிர் அறிவு கண்ணோடு கலக்கவில்லையானால் கண்ணொடியோடு பொருளை பார்க்க. அதே போல உயிர் அறிவானது சிவன் அறிவிக்க அறிவிக்கின்ற தன்மை உடையதாகையாலே சிவபெருமான் அந்த உயிரறிவோடு கலந்து உயிருக்கு காட்டவில்லையானால் உயிரு பொருளை காணாது, உயிர் அறியாது. கண் உயிர் காட்டவில்லையானால் கண் பொருளை அறியாது, சிவன் காட்டவில்லையானால் உயிர் அறியாது. அறிவுக்கு அறிவாக இருப்பவன் உயிருக்கு உயிராக இருப்பவன், கண்ணுக்குள் உரியாக இருப்பவன் கண்ணுக்குள் உரியாக இருப்பான். அதை காலத்தியான் அவன் என் கண்ணுடன், காலத்தியான் அவன் என் கண்ணுடன். சாமி கண்ணில் இருக்கிறார், மனத்தகத்தான் தலைவேறான் வாக்கியில் உள்ளார், வாயார தன்னடியை பாடும் தொண்டர் நனத்தகத்தான் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதனால ஒவ்வொரு பொறியிலையும் கலந்து இருக்கிறார், ஒவ்வொரு பொறியிலையும் கலந்து, ஒவ்வொரு பொறியிலையும் கலந்து இருப்பதனால அவனை காண முடியவில்லை. இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதா? கண்ணோட கலந்து இருக்கிறான், கண் புறப்பொருளை பார்க்கும் தவிர உட்பொருளை பார்க்க தெரியாது. புறத்துல இருக்கிற வெளியில இருக்கிற பொருளை பார்க்கும் தவிர உள்ளே இருக்கிற பொருளை பார்க்க தெரியாது. அதையினாலே ஒவ்வொரு பொறிக்குள்ளே இருந்து செவிக்குள்ள இருந்து கேட்க வைக்கிறான், கண்ணுக்குள்ள இருந்து பார்க்க வைக்கிறான், மூக்குல இருந்து சுபாசத்தை விடவும் உள்ளே வாங்கவும் வைக்கிறான், வாக்கில் இருந்து பேச வைக்கிறான், எல்லா பொறிகளிலும் இருக்கிறான். இது அத்துவிதம் வந்து அத்துவிதம் என்கின்ற வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கும். அந்த அத்துவிதம் தான், அத்துவிதம் தான் இரண்டு பொருள் ஒன்றாக இருப்பது, இரண்டு வகையான பொருள் ஒன்றாக இருப்பது, அதுக்கு அத்துவிதம் பாலும் சுவையும் போல. இது ரெண்டு பிரிக்க முடியாது. ஆனா பால் என்கின்ற ஒரு பெயர் நிறம், அதனுடைய சுவை, நிறம் இருக்கிறதா சுவை இருக்கிறதா ரெண்டும் ஒன்றாக கலந்து இருக்கிறது, பிரிக்க முடியாது. அதுபோல அன்மாவும் சிவமும் இரண்டும் ஒன்றாக இருப்பது, ஒன்றாக இருப்பது அதுக்கு அற்புதமே வேறு. அது எப்பொழுது ஒன்றாக இருக்கும் என்று கேட்டால், அந்த பக்குவம் அன்பு தவம் நிறைந்த போது ஒன்றாக இருக்கிறது வெளிப்பட்டு தெரியும். அது வரையும் ஒன்றாக தான் இருப்பான். ஓராதான் உள்ளத்துள் ஒளிப்பு ஓராத வரையிலும், அவனை ஓராத வரையிலும், சிந்திக்காத வரையிலும், தவம் செய்யாத வரையிலும் இருப்பான் உள்ளுக்க, ஆனா ஒளிந்து இருப்பார். அப்புறம் பக்குவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவார், வெளிப்பட்டு போயிடுவார். ஞானிகளுக்கு வெளிப்பட்டு தோன்றுவான், அஞ்ஞானிக்கு உள்ளேயே ஒளிந்து இருப்பார். அஞ்ஞானிக்கும் உள்ளேயே இருந்துதான் அவனையும் அடைக்கிறார், அவனையும் வாழ்விக்கிறது. எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கிறார். அதனாலே இப்படி அவன் செய்கிற உபகாரம் எது உபகாரம், கண்ணு உயிருக்கு கண் உபகாரம் செய்யுதா, கண்ணுக்கு உயிர் உபகாரம் செய்கிறதா, கண்ணுக்கு உயிர் உபகாரம் செய்கிறதா, உயிருக்கு சிவன் உபகாரம் செய்கிறார், உயிருக்கு சிவன் உபகாரம் செய்கிறார், கண்ணுக்கு உயிர் உபகாரம் செய்கிறது, உயிருக்கு சிவன் உபகாரம் செய்கின்றார். உபகாரத்தை நினைவு, உபகாரத்தை நினைந்தால், உபகாரத்தை நினைந்தால் அவனை மறக்க இயலா. உபகாரம் செய்த ஒருவரை நினைந்தால் மறக்க இயலா. எப்படி நினைக்க இயலும், அந்த உபகாரத்தை உயர்ந்த உபகாரமாக செய்தால் மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. அது மறவாமை உண்டு, அது இடையறா அன்பு உண்டு. அந்த அன்புக்கு இடையறா அன்பு, இடையீடு இல்லாத அன்பு, இடையீடு இல்லாத அன்பு, இடையறா அன்பு, இடையறா அன்பு. அந்த அன்புதான் நாடகத்தால் உன் அடியாரூல் நடித்து நான் நடிக வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் வரைகின்றேன். ஆடகச்சியில் மணிக்கொன்ற இடையாரா அன்பு உனக்கு நீ ஊடகத்தை நின்று உருவ தந்தருடைய உடையாரே என்பது திருவாசகம். அதனாலே மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே முழுவதும் அன்பு ஒன்னே தான் கேட்கிறார், வேற ஒன்றும் கேட்கல. எல்லாம் வேண்டாண்டார், வேண்டாது ஒன்று வேண்டாதுக்கு அன்பே மேவுதலே என்பது திருவாசகம். திருவாசகத்துல அன்பு ஒன்றையே கட்டுது திருவாசகம். வேற நூல்கள்லாம் பல வகையாக கேட்பார்கள், இந்த திருவாசகத்துல கேட்டது அன்புதான். அதனாலே அந்த அன்பு அயரா அன்புன்னு சொல்றாரு. மறவாமல் இருப்பது இடையரா அன்பு, அது அயரா அன்புங்கிறாரு. அது எதனால வரும் என்றால், செய்த உபகாரத்தை நினைக்க நினைக்க அன்பு அதிகம் உண்டாகும். செய்த உபகாரத்தை நினைக்க நினைக்க அதுவும் ஆன்மாவுக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறார் என்று கேட்டால், அதிகாலத்திலே ஆணவ மலத்திலே சரீரம் இல்லாமல் கடந்த ஆன்மா கேவல தசையில், அப்படி சரீரம் இல்லாமல் கடந்த ஆன்மாவுக்கு கருணையினாலே இறங்கி சரீரத்தை தந்து அந்த கரணத்தை தந்து உலகத்தை தந்து போகத்தை தருகிறார். அது தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படும். சரீரம் இல்லாமல், அறிவு இல்லாமல், கண்ணு இல்லாத உடந்தை இருட்டறையிலே கடந்தது போல கடந்த உயிருக்கு சரீரத்திலிருந்து உலகத்திலிருந்து போகத்திலிருந்து பொருள் இருந்து எல்லாம் கொடுத்துருக்கான். சரீரம் ஜெகவர்மான் தந்ததா, இந்த உலகம் ஜெகவர்மானுடையதா, உலகம் நம்மளது அல்லதே, உலகத்து பொருள் எல்லாம் ஜெகவர்மானுடையது, உலகத்து பொருள் எல்லாம் ஜெகவர்மானுடையது, அனுபவிக்கிற போகம் எல்லாம் ஜெகவர்மான், தனு தரண போன போகம் அத்தனையும் ஜெகவர்மானுடையது. இத்தனையும் ஜீத உலகாகி அதுக்கு மேல இந்த தவத்திலே உணர்த்த விட்டு தன்னை நினைக்க வச்சிருக்கிறான். இது ஒரு பேர் உலகம், இந்த உபகாரத்தை நினைக்கும் போது மறக்க முடியும், மறக்க வராது, மறக்க வராது. அதனாலே அதுக்குதான் அயராங்கு. அதத்தான் அந்த உபகாரத்தை சொல்லி உபகாரத்தை நினைக்க 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 என்ன ஒரு அன்புண்டா, மறக்க முடியாது. அதே காலக்கிழமையால் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பில் வேண்டுகின்றார். பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டேன் என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து வாடி அறவாணி ஆடும் போதும் அடியுங்கள் இருக்க என்றார் என்பது பெரிய புராணம். அதனாலே சிவருமான எதனால் அடையலாம் என்றால், அன்பினாலே அடையலாம். அன்பினில் விளைந்த ஆரம்பு, அம்மையே அப்பா உப்பிராமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பு, தெளிவா சொல்லுச்சு அன்பினில் விளைந்த ஆரம்பு. அன்பு இல்லையானால் சிவம் தோன்றாது. சிவமும் அன்பும் வேறல்ல, சிவமும் அன்பும் வேறல்ல, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறு அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்பது திருமந்திரம்.